إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது அவனை அஞ்சி வாழுவது அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்த்து ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் எங்களுக்கெல்லாம் எப்படி வாழ்ந்து காட்டிவிட்டுச் சென்றார்களோ அதற்கு அமைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது நம்மவர்களுடைய வெற்றிக்குரிய அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடவுங்கள், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாம் குர்ஆனினூடாக அஹாதீஸினூடாக எங்களுக்கு வழிகாட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களையும் அவனை அஞ்சி வாழ்ந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்புரை நாளன்று ஒரு ஜும்மா பிரசங்கத்தில் உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு நசீபாக்கினான். முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாமியர்களுடைய புது வருடம் என்பதாக நாங்கள் அதனை வர்ணிக்கின்றோம். முஹர்ரம் பிறந்துவிட்டால் பல வகையான விடயங்களை பற்றி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது எங்களுக்கு மத்தியில் வழக்கம். அது தேவை. மாதங்களை படைத்த அல்லாஹ் மதங்களையும் படைத்தான். வருடங்களை உருவாக்கிற அதே ரப்பு நாட்களையும் உருவாக்கினான். நாட்களை உருவாக்கிற ரப்பு அந்த நாட்களில் இருக்கக்கூடிய நேரங்களை அல்லாஹ் பகிர்ந்திருக்கிறான். அல்லாஹ் விரும்பாமல் ஒவ்வொன்று ஒன்றாக பிரித்திருக்கிறான். இப்படியாக நேரம் என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகமான மனிதர்கள் இதனை உணர்ந்து கொள்வது குறைவு. நேரத்தை அவர்கள் வீணாக கடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் எங்களுக்கு தரப்பட்டது எங்களை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி, ஆனால் நாங்கள் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவகாசத்தை நேரத்தை கொடுத்தது எங்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு. ஏதாவது செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது. என்று சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். ஆனால் நாங்களும் அந்த நேரத்தை பாஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறோம், கடத்திக் கொண்டிருக்கிறோம், வேலைகள் இல்லாமல் திரிந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய ரெண்டு ஞாபகத்துக்களை, ரெண்டு அருளை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொறுவதை தெரியாமல் அதை வீணடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். பொறுவதை தெரியாமல் அதை அற்பமாக சொற்பமாக பார்த்துகின்றார்கள். அதில் ஒன்று சொன்னார், ஓய்வு கிடைத்திருப்பது, எனக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வாக இருக்கிறேன், எனக்கு வேலை பொருட்கள் குறைவாக இருக்கிறது, வேலை சுமைகள் குறைவாக இருக்கிறது, அந்த நேரத்தை நாங்கள் எப்படி கழிக்க வேண்டும், அந்த நேரத்தை நாங்கள் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம். சொன்னார்கள், அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் அநேகமான மனிதர்கள் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. உலகத்தை படைப்பதற்கு, வானத்தை படைப்பதற்கு, பூமியை படைப்பதற்கு எல்லாம் முன்னால் அல்லாஹ் நேர சூசியல் சொல்லக்கூடிய ஒன்றை இணைத்துக் கொண்டிருந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான் அதை பற்றி, வானத்தை படைப்பதற்கு, பூமியை படைப்பதற்கு, அவைகளுக்கு மத்திய உலகங்களை படைப்பதற்கு எல்லாம் அல்லாஹுக்கு 6 நாட்கள் தேவைப்பட்டது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹ் الذي خلق السماوات والارض وما بينهما في 6 ايام. அல்லாஹ் நேர சூசி, ஒரு நேரத்தை முகாமித்துவப்படுத்திருக்கிறான். அவன் வானத்தைகளையும் பூமியையும் அவைகளுக்கு மத்தியுள்ளவைகளையும் படைப்பதற்கு அவனுக்கு ஒரு வார்த்தை போதும், குன் என்றால் அவைகள் ஆகிவிடும். ஆனாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், 6 நாட்களில் தான் நான் இவைகளை படைத்தேன். அப்படியாக இருந்தால் வானம் பூமி படைப்பதற்கு முன்னாலேயே 6 நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருந்திருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, கணக்கெடுப்பில் அது 12 தான். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு அன்புக்குரிய சகோதரனை தெரியாது, நேரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானலோகத்தை பூமியை படைப்பதற்கு முன்னாலேயே அவன் அதனை முகாமைத்துவப்படுத்தியிருக்கிறான், அவன் அதை கவனத்தில் கொண்டிருக்கிறான் என்ற கருத்து இன்றிருந்து மிக தெளிவாக கூறுகிறான். ரெண்டு விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்தை படைத்திருக்கிறான், சூரியனையும் சந்திரனையும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகின்றான், நான் எதற்காக வந்து சூரியனை படைத்தேன், நான் எதற்காக வந்து சந்திரனை படைத்தேன். பல குர்ஆனில் ஆயத்துக்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. சூரியனை படைத்ததை பற்றி பேசுகின்றான், சந்திரனுடைய படைப்பை பற்றி பேசுகின்றான். சந்திரனையும் சூரியனையும் நாங்கள் ஒரு அளவுகோலாக படைத்திருக்கின்றோம். நேர சூசியை, நேரத்தை முகாமை, நேரத்தை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒன்றாக நாங்கள் படைத்திருக்கின்றோம். இருக்கக்கூடிய நேரத்தை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. நேரம் சஹஜத்துடைய நேரம் குர்ஆன் சொல்லுகிறது. சஹர் எங்களுக்கு சுஹூர் என்று சொன்னால் அது நோன்பு மாதத்துக்கு மாத்திரம் உரியது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒரு சஹருடைய நேரம் இருக்கிறது. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தஃபிரூன் கானூ கலீலன் மின் அல்லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தஃபிரூன். அல்லாஹ் சஹருடைய நேரத்தில் சஹஜத்துடைய தொழுகைக்கு பிறகு முக்மீன்கள் நல்லடியாக செய்வார்கள், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஜ்ரை பற்றி. ஃபஜ்ருடைய நேரம் நம்மில் அநேகமானவர்களுக்கு ஃபஜ்ருடைய நேரம் என்று சொன்னால் அது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் சொல்லக்கூடிய நேரம், இரவில் ஒரு பகுதி தஹஜ்ஜத்தாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இஸ்திக்ஃபாராக இருக்கட்டும், அதற்கு பிறகு குர்ஆனாக இருக்கட்டும். வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷர், அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் சத்தியமிடுகிறார், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஆணையிடுகின்றான், நேரத்தை அல்லாஹ் பிரித்திருக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லாஹ், வஸ்ஸுபஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரம், சுபஹுடைய நேரம் மீண்டும் சத்தியம் செய்கின்றார். நேரம், நேரத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம், இந்த நேரத்தில் நான் என்ன அமல் செய்ய வேண்டும், முஹாவுடைய தொழுகைக்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், ஜவாலுடைய நேரம், சுபஹானல்லாஹ், சூரியன் மத்திய உச்சிக்கு வந்து விட்டதா, தொழக்கூடாது, தொழுவது மக்ரூஹ், தஹ்ரீம், அது கிட்டத்தட்ட ஹராத்தை போன்ற ஒன்று என்று சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு அசருடைய நேரம், சுபஹானல்லாஹ், உருவுடைய நேரம், ஷபாபுல் அஹ்மருடைய நேரம் என்பதாக குர்ஆனும் சுன்னாவும் நேரத்தை முகாமைத்துவப்படுத்துவதற்கு பிரித்து தந்திருக்கிறது, பிரித்து தந்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு முக்மீனுடைய கால நேரம் எங்கே செலவழிக்கப்பட வேண்டும், தொழுகைக்கு பிறகு ஒரு முஸ்லிமான மனிதனுடைய முஹம்மது அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தாகிய என்னுடைய உங்களுடைய நேரம் எங்கே கணிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக போட்டு காட்டினார்கள். யாருக்கு விழித்திருக்க முடியும், ஒரு மாணவனுக்கு விழித்திருக்கலாம், ஒரு விருந்தாளியை கவனிக்கக்கூடிய ஒருவருக்கு விழித்திருக்கலாம், ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் விழித்திருக்கலாம். மற்றவர்கள் தூங்கிவிட வேண்டும், நேர காலத்துடன் விழிப்பது உடலுக்கு மாத்திரம் ஆரோக்கியமானதல்ல, ஈமானுக்கும் ஆரோக்கியமானது, ஈமானுக்கு பாதுகாப்பு, ஈமானை பாதுகாப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நேரம் என்று சொல்லக்கூடியது அது வருடமாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், கிழமை நாட்களாக கிழமைகளாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம், மணித்தியாலங்களாக இருக்கலாம், கொஞ்சம் நேரமாக இருக்கலாம், கொஞ்சம் நேரம். குர்ஆன் சொல்லுகிறது, மனிதர்களே, இந்த நேரத்தினுடைய பொறுமதியை நீங்க எப்படி தெரியுமா வழங்க போறீங்க, இன்றைக்கு விளங்குதில்லை, அது வாட்ஸ்அப்ல கழிகிறது, அது பேஸ்புக்ல கழிகிறது, அது யூடியூப்ல கழிகிறது, அது வீணாக கலைத்திருக்கிற சும்ப கழிந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ் சொல்லப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கான நிமிடங்களை நாசமாக்கி விட்டோமே. இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை, பொறுமதியை மனிதர்கள் எப்படி தெரியுமா புரிவாங்க, ரூஹ் தொண்ட குடிக்கி வந்ததற்கு பிறகு. சக்ராத்துடைய நேரம், உயிருக்காக வேண்டி போராடக்கூடிய நேரம், உயிர் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போய்கொண்டிருக்கிறது, கொடுக்கப்பட்ட நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் எஞ்சி இருக்கிறது. அப்ப கேட்பார் அல்லாஹ்விடத்தில், இதை நான் சொல்லவில்லை, என்னையும் உங்களையும் படைத்தவன் சொல்லுகின்றான். எங்கே சொல்லுகின்றான், உண்மை மாத்திரம் உரைக்கக்கூடிய குர்ஆன் சொல்லுகின்றான். அதுல பொய் என்று சொல்லக்கூடிய ஒன்று வர முடியாது, உண்மைக்கு புறனான ஒன்றை அல்லாஹ் அதிலே சொல்ல மாட்டான். அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான்,
தொண்டத்துறைக்கு ரூபு வந்து உயிருக்காக வேண்டி போராடி கொண்டு உலகத்திற்கு சலாம் செல்லக்கூடியவன் என்ன தெரியுமா கேட்பார் அல்லாஹ்விடத்தில், லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடு, கொஞ்சம் நாள் அல்ல, கொஞ்சம் மாதங்கள் அல்ல, ஒரு சில வருடங்கள் அல்ல, கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடு எனக்கு, என்னை கொஞ்சம் பின்படுத்து அல்லாஹ் சொல்லுவான். கேட்காதே கேட்காதே எப்படி மரியாதை கிடையாதோ, எப்படி மதிப்பு கிடையாதோ, எப்படி அப்படி யாராவது பேசினால் அதை பார்த்து நாங்கள் படி செய்வோமோ, அப்படி யாராவது கலைத்தால் அதை பற்றி நாங்கள் எப்படி கேள்வி செய்வோமோ, அதே போல அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறாரு, நாங்கள் குடித்து பார்த்துட்டோம், எவ்வளவோ வருடங்களை கொடுத்தோம், மாதங்களை கொடுத்தோம், அவைகளை எல்லாம் நாசமாக்கிவிட்டு பால்படுத்திவிட்டு இப்பொழுது வந்து எங்களுக்கு நேரம் கேட்குகிறார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். இதாஜுஹா, அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் லா யுஅக்கர், ஒரு போலும் பிற்படுத்தப்பட மாட்டாது, அந்த நேரத்தில் அவருடைய உயிர்கள் வாங்கப்பட்டுவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, பொது வருடமாக இருக்கட்டும், அது முஹர்ரமாக இருக்கட்டும், அது ஜில்ஹஜ்ஜாவாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, கால நேரம் கிடைத்திருக்கிறது, சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அவகாசம் கிடைத்திருக்கிறது, உலகத்திற்கு சலாம் சொல்வதற்கு முன்னால் ஏதாவது ஒன்றை செய்து விட்டு போம், நல்லடிகளை விட்டு விட்டு போம், நல்லடிகளை படைத்து விட்டு போம். எனவே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இஸ்லாமிய கலண்டர் பிறை கணக்கு என்று சொல்லக்கூடிய கணக்கு, குர்ஆன் ரெண்டு கலண்டரையும் சொல்லியிருக்கிறது, குர்ஆன் ரெண்டையும் சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு மத்தியில் ரெண்டு கலண்டர் இருக்கிறது, ஒன்று சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கலண்டர், இரண்டாவது கலண்டர் சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கலண்டர். இந்த ரெண்டு கலண்டரையும் இந்த ரெண்டு நேர சூசியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரே ஆயத்தில் சொல்லியிருக்கிறார். குகைவாசிகள் சில வாலிபர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்வுடன் ஊரை விட்டு வெளிக்கிறந்து போய் ஹிஜ்ரத் செய்து போய் ஒரு குகைக்குள்ளே தூங்கிவிட்டார்கள். அவர்கள் தூங்கினார்கள், அல்லாஹ் அவர்களை தூக்கமாக்கி விட்டார். அவர்கள் பயந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த குகைக்குள்ளே அவர்கள் நுழைந்ததும் பல வந்தங்களாக அவருடைய கால்களை நாங்கள் செவிலாக்கி விட்டோம். அவர்களுக்கு தூக்கமே தூக்கமாக இருந்தது. எவ்வளவு காலம் தெரியுமா தூங்கினாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய குகையில் அவர்கள் 300 ஆண்டுகள் தூங்கினார்கள், 300 வருடங்கள் தூங்கினார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். ஒரு கணக்கு பிரகாரம் அது 309 வருடங்களாக இருக்கட்டும். சந்திர கணக்கு பிரகாரம் அது 300 இருந்தால், சூரிய கணக்கு பிரகாரம் அது 300 இருந்தால், சந்திர கணக்கு பிரகாரம் அது 309 வருடங்களாக இருக்கும் என்று சொல்லி சூரத்துல் கஹ்ஃப் சுப்ஹானஹு தஆலா ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து சொல்லிவிட்டார். எதிர்ப்படி இருந்தாலும் தொழுகையை தவிர இருக்கக்கூடிய ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும், தொழுகையை தவிர இருக்கக்கூடிய ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும், அது ஜகாத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய இஸ்தாமாக இருக்கட்டும், ஒரு மாதவிடாய் வராத பெண்ணுடைய சலாக்குரிய இஸ்தாமாக இருக்கட்டும், அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாதே, இப்படியாக சொல்ல போனால் பல விடயங்கள், ஒரு குழந்தைக்கு தொழுகை கடமையாகுவது, ஒரு குழந்தையை தொழுகைக்காக அளிப்பது, இப்படியான பல வகையான அம்சங்கள் கலண்டருடன் சம்பந்தப்படுகிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நாங்கள் பாதிக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கலண்டர், அதாவது சூரிய சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து நிர்ணயிக்கப்படக்கூடிய கலண்டர் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது, தேவையானது, அது இஸ்லாமத்தின் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடாதீர்கள். அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பதினெடுக்கக்கூடிய ஏனைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் இந்த கலண்டர் அதாவது துறை கலண்டரை மையமாக வைத்துத்தான் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் இதா இருக்க வேண்டும் 4 மாதம் 10 நாள் என்று சொன்னால் அதுவும் அந்த கலண்டரை மையமாக வைத்துத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரே, இது ஒரு நீண்ட தலையங்கம், விரிவாக பேசப்பட வேண்டும், விரிவாக அழைக்கப்பட வேண்டும். குறி சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன். நாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், மாதங்களை தந்திருக்கிறான், கிழமை நாட்களை தந்திருக்கிறான், வருடங்களை தந்திருக்கிறான். நல்லவைகளை சாதித்து விட்டு செய்துவிட்டு விடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தள்ள வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல வகையான விடயங்களை பற்றி உரையாடி இருக்கின்றான், பேசியிருக்கின்றான். அதில் அல்லாஹ் சொல்லித் தந்த பேசின விடயங்களில் ஆக முக்கியமான விடயம் தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்றான், நான் யார். 99 திருநாமங்களின் ஊடாக தன்னை அல்லாஹ் உடனே அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய படைப்பினைகளை காட்டி அல்லாஹ் உலகத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். சூரியனை பார்க்கவில்லையா, சந்திரனை பார்க்கவில்லையா, வானத்தை பார்க்கவில்லையா, மலைகளை பார்க்கவில்லையா, ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்கள் கடலிலே பிரயாணிக்கக்கூடிய கடலிலே வாகனிக்கக்கூடிய அந்த கப்பலை நீங்க பார்க்கலையா, இந்த கப்பலை தாங்கி பிடிப்பவன் யார், வானத்தில் விண்ணில் பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கவில்லையா, குவல்லதி அவன் தானே, அந்த அல்லாஹ் தானே, அது கீழே இல்லாமல் அதனை தாங்கிடிப்பவன் தூக்கி பிடிப்பவன் யார், அல்லாஹ் தானே. இப்படியாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு பல 100 ஆயத்துக்களின் ஊடாக தன்னை பற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றார், தன்னை பற்றி அல்லாஹ் அகிலத்தாருக்கு சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் அதிகமாக பேசின தலையங்கத்தில் ஒன்றுதான் பெற்றோர்களும் குழந்தைகளும், குழந்தைகளும் பெற்றோர்களும். சுருக்கமாக சொல்லப் போனால் குடும்ப வாழ்க்கை, குடும்ப நிறுவனம். நாம் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு குடும்ப நிறுவனத்தில் சொந்தக்காரர், ஒரு ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு சிஇஓவாக இருப்போம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு அங்கத்தவராக இருக்கின்றோம், ஒரு தகப்பனாக இருக்கின்றோம், ஒரு மகனாக இருக்கின்றோம். ஃபேமிலி நிறுவனம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி குர்ஆன் மிகவும் விரிவாக, ஆழமாக, டீப்பாக எப்படிப்பட்ட உறவுகளை நடத்துக் கொள்ள வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட உறவுகள் பேணப்பட வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கலாச்சார பண்பாடுகள் பேணப்பட வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் மிகவும் ஆழமாக, மிகவும் தெளிவாக, புத்திமதி சொன்னது மாத்திரமல்ல உதாரணங்களையும் சொல்லுகிறது. நபிமார்களை பற்றி பேசும்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நபிமார்களை பற்றி எல்லாம் பேசும்பொழுது வெறுமனே நபிமார்களுடைய தாவத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, நபிமார்களுடைய அறிவை பற்றி மட்டும் பேசவில்லை. உலமாக்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களை பற்றி அல்லா பேசும் பொழுது அவர்களுடைய வெறுமனின் அறிவை மட்டும் பற்றி அல்லா பேசவில்லை. தாவா களத்தில் இருக்கக்கூடிய தாய்கள் இறங்கிக் கொள்ள வேண்டும், நபிமார்களை பற்றி அல்லா பேசும் பொழுது வெறுமனை அவருடைய தாவத்தை மட்டும் பற்றி அல்லா பேசவில்லை. மாறாக நபிமார்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசும் பொழுது அவர்களுடைய ஃபேமிலி, அவருடைய குடும்ப பின்னணியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். எந்த குடும்பத்தில் வந்தவர், அவருடைய மாப்ப யாரு, அவருடைய குழந்தைகள் யாரு, அவருடைய மனைவி யாரு. சுஹானல்லாஹ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குடும்ப நிறுவனங்கள் என்பது உலகத்துக்கு நல்ல மனிதர்களை தரக்கூடிய, உருவாக்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதை மறந்து விடாதீங்க. இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகக்கூடிய செல்வம், மேற்கத்திய உலகத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு நியமத்தில் இருக்க வேண்டியிருந்தால் அந்த நியமத்தை எல்லாம் பறித்து விட்டால் மேற்கத்திய உலகத்தவர்களுக்கு அது தெரியாது. இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, வயோதிபர் இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சுவர்க்கம் ஒன்ற தாயின் பாதத்தின் கீழ் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தகப்பனுடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. குழந்தை பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் நோயாளிக்கு வைத்தியசாலை இருப்பது போல முதியவர்களுக்கு இருப்பது முதியோர் இல்லம். நீங்கள் அங்கே போய்விடுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? முதியோர் இல்லத்துக்குள்ளே யாரை கொண்டு போய், முதியோர் இல்லத்துக்கு குழந்தைகள் கொண்டு போய் பெற்றோரை சேர்க்கிறார்களே, அந்த பெற்றோர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஜவான்களாக, அவர்கள் நல்ல ஆரோக்கியமானவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தைகளை அவர்கள் டேக்கியா சென்டர்ஸில் போட்டு வளர்த்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குழந்தை பராமரிப்பு நிலையங்களும் முதியோர் இல்லங்களும் இந்த சமூகத்தினுடைய முஸ்லிம்மாவினுடைய எதனை இல்லாமலாக்கும்? குடும்ப நிறுவனத்தை நாசமாக்கிறோம். இன்றைக்கு நேரம் கொடுத்தால் குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நாளைக்கு எனக்கு நேரம் கொடுப்பார்கள். இன்றைக்கு நான் அவர்களுக்கு பணம் கொடுத்தால் அவர்கள் எனக்கு நாளைக்கு பணம் தருவார்கள். புரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு இன்று நானும் நீங்களும் செலவழிக்கின்றோம். நிச்சயமாக ஒரு நாள் வரும், என்னுடைய மருந்துக்கு அவர்களுக்கு காசு தருவார்கள், என குறுப்பு வாங்கி தருவார்கள், என்னை வைப்பார்கள். ஆனால் என்னுடன் கரைத்துக் கொண்டிருப்பதற்கு, என்னுடன் விளையாடுவதற்கு, என்னுடன் பேசுவதற்கு, என்னுடைய தனிமையை போக்குவதற்கு எனக்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள். ஏன் தெளிவாக கிடைக்கவில்லை? அவர்களுடைய தனிமையை நாங்கள் போக்கவில்லை. அவர்களுக்கு நாங்கள் செலவழித்தோம். வெளிநாடுகளில் இருந்து பணத்தை அனுப்பியிருப்போம், கொழுந்திலிருந்து சண்டை அனுப்பியிருப்போம். அந்த உறவைத்தான் நாங்கள் வளர்த்துக் கொண்டோம். அதே உறவைத்தான் அவர்கள் எங்களுடன் வளர்ப்பார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், அதுதான் யதார்த்தம், அதுதான் யதார்த்தம். குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது குடும்ப உறவுகளை பற்றி. நான் உடையத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். நாளை கயாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய செயலடுகளை வலது கையிலும் இடது கையிலும் கொடுப்பான். இதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். கயாமத்துடைய நாளில் அமல்கள் நிறுத்தப்படும், அமல்கள் நிறுத்தப்படும். அதற்கு பிறகு நல்லதாக இருந்தால் வலது கையில கிடைக்கும், கெட்டதாக இருந்தால் இடது கையில கிடைக்கும். வலது கையில யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு சுகசுகரம் உண்டாகட்டும். இன்னொரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடது கையில கொடுப்பார். இவ்வெண்டையும் நாங்கள் அறிந்துவிட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இன்னொரு மூணாவது ஆளை பற்றியும் சொல்லுகிறார். எனது கையில கிடைப்பதே நாசம், இடது கையில கிடைப்பதே தற்பிரியம். இடது கையில கிடைத்தாலே அது சபா சபாவத்தன் அவன் மூதோவியாக மாறிவிட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு சீதோவித்தனம் கிடைக்கவே மாட்டான். லைஃப் முடிந்து விட்டது. அந்த நரகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டி வரும். இடது கையில கிடைக்கும். அதை விடவும் மோசமாக, அதை விடவும் மோசமான ஒரு சாராரை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவங்க யாரும் நெஞ்சுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அவர்களுடைய வலது இடது கையில் கொடுக்க மாட்டேன், வலது கையில் கொடுக்க மாட்டேன், இடது கையில் தான் கொடுப்பேன், ஆனால் இடது கையிலும் முகத்தை பார்த்து கொடுக்க மாட்டேன், இடது கையை முதுகுக்கு பின்னால் எடுத்து கொடுப்பேன். இந்த கை பின்னால் எடுக்கப்படும். அவன் முகம் பார்க்க தகுதியற்றவன், அல்லாஹுடைய முகத்தை பார்க்கவும் மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். குர்ஆன் பேசுகிறது, கையெடுப்பான், அவன் கையெடுக்கப்படும் முதுகுக்கு பின்னால், அவன் கையில கொடுக்கப்படும். அவங்க யாரு? அவர்கள் யார்? வட்டி வாங்கினவர்களா? தொழாதவர்களா? அவர்களுக்கு இந்த பாவம் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் யார் தெரியுமா? இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் தான் குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கினவர்கள், குடும்ப உறவுகளை நாசமாக்கினவர்கள். குடும்பத்தில சந்தோஷம், குடும்பத்தில உல்லாசம், குடும்பத்தில ஆசலால் கிடையாது, குடும்பத்தில எந்த விதமான மார்க்கமும் கிடையாது. நாங்கள் குடும்பமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், மனதிற்கு விருப்பமானதை எல்லாம் செய்வோம், அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்குள்ளே மார்க்கத்தை கொண்டு வந்து போட்டு தெரிந்து குடும்ப உறவுகளை நாசமாக்கி விடாதீர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார்களே, அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? நரகத்திற்கு முன்பு அவர்களுடைய இடது கையில் கொடுப்பேன், அதுவும் கையை முதலுக்கு பின்னலுக்கு கொடுப்பேன் அம்மா சொல்லுகிறார். ஏன் காரணம்? கொஞ்சம் நிதானமாக நீங்கெல்லாம் படித்தவர்கள், கல்விக்கு சொந்தக்காரர்கள், அறிவாளிகள் நிறைந்த ஊர்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் சிந்திங்க. அன்புக்குரிய சகோதரரே, பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்யலாம், பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்யலாம். தௌபாவுடைய கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு பாவத்தை பற்றி சொல்லியிருந்தால் அடுத்த ஆயத்தில் தௌபாவை பற்றி சொல்லுவார். பாவம் செய்துவிட்டால் தௌபா செய்யலாம். ஒரே ஒரு பாவம் போதும், வேற பாவம் தேவையில்லை. மனிதனுக்கு பாவத்தால் ஒரு பாவம் போதும், செய்திருப்பதெல்லாம் நன்மைகள், செய்திருப்பதெல்லாம் சாலிஹான அமல்கள், தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், லகாத்தாக இருக்கலாம், சுபஹானல்லாஹ், செய்யப்பட வேண்டிய அத்துணை வகையான நற்கர்மங்களையும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக, ஒன்றுக்கு மேல் ஒன்றாக செய்து கொண்டே இருக்கிறார். நல்ல மனிதராக இருக்கிறார், சமூகம் பார்த்து நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நீ செய்திருக்கிறாய், ஆனால் ஒரே ஒரு பாவத்தை கொண்டு மட்டும் நீ பூரிக்கப்பட்டிருக்கிறாய், ஒரே ஒரு பாவத்தை கொண்டு மட்டும் நீ சோதிக்கப்பட்டிருக்கிறாய். என்ன பாவம் தெரியுமா? ஒரு பாவம் போகும், அது என்ன பாவம் தெரியுமா? எனக்கு அல்லாஹ் தந்த என்னுடைய குழந்தைகளை நான் நாசமாக்கி விடுவேன், நாசமாக்கி விடுவது. யாருக்கெல்லாம் செலவழிப்பது, யாருக்கெல்லாம் நாளாண்டு செலவுக்கு பணம் கொடுப்பது? எனக்கு கடமையோ என்னுடைய பொறுப்பு இருக்கிறதோ, ஏன் செலவுல தான் இந்த பிள்ளைகள் வாழுது, ஏன் செலவுல தான் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கபாபில் மர்இஸ்மன் ஐயுமய்ய மய்யூல், யாருக்கு நாங்கள் நமக்காக இருக்கிறோமோ, யாருக்கு நாங்கள் செலவழிக்கிறோமோ, யாரை நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் என்று சொல்லுகின்றோமோ, அல்லாஹ் குர்ஆனில் குழந்தைகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உங்களோட குழந்தைகள் இந்த உலகத்துடைய ஜீனாக்கள், உங்களோட குழந்தைகள் அல்லாஹ் அவங்களுக்கு தந்த ஹிபத், உங்களோட குழந்தைகள் அவங்களை கண்குளிச்சியாக இருக்கட்டுமே. அப்படிப்பட்ட கண்குளிச்சிகளையும் அப்படிப்பட்ட அலங்காரத்தையும் அப்படிப்பட்ட வீணாவையும் அப்படிப்பட்ட ஹைரையும் அப்படிப்பட்ட வரக்கட்டுகளையும் சுவர்க்கத்துக்கு போவதற்காக நேரான வழியாக இருந்த உங்களுடைய குழந்தைகளை யாரு நாசமாக்கி விட்டார்களோ அவர்களை பற்றி சொன்னாங்க செல்லம் கபாபின், பாவத்தால் அந்த பாவம் மட்டும் போதும் சொன்னார்கள். ஏன் காரணம், ஏன் காரணம், வாழ்க்கை மூலம் அந்த காத்து கொடுக்காதவர் 25 வருஷத்துக்கு பிறகு இந்த காத்து கொடுக்க நினைக்கிறார் என்றால் அவருக்கு இந்த காத்து கொடுக்கலாம். 25 வருஷத்துடைய இந்த காத்தை அன்னதவாக கணக்கு பார்த்து இந்த காத்து கொடுக்கலாம். வாழ்க்கையில சொல்லாதவர் தொழுகைகளை சலா செய்யலாம். இதுவரையில் ஹஜ் செய்யக்களை செய்யல, யாம்மா என்ன மன்னிச்சுக்கோ எனக்கு பணம் இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இல்லையாம்மா, எனக்காக வேண்டி ஹஜ் செய்ய ஒருவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடம் தௌபா செய்யலாம். ஒருத்தர் வட்டி வாங்கினாரு அந்த வட்டிக்கு தௌபா செய்யலாம். ஒருத்தர் சீரன் வாங்கினாரு சீரனுக்கு தௌபா செய்யலாம். ஒரு குழந்தை கெட்டு போய்விட்டது, ஒரு குழந்தை நாசமாகி விட்டது. நீங்கள் குழந்தையை மட்டும் நாசமாக்கவில்லை, அந்த குழந்தைக்கு பறக்க இருக்கின்ற குழந்தைகளையும் நாசமாக்கிவிட்டீர்கள். பெற்றோர்களே, நானும் 5 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன். 5 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து கொண்டு சொல்லுகின்றேன். எங்களுடைய குழந்தைகள், அது என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அது எங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அது இன்னும் ஒருவருடைய கணவனாக இருப்பான் அல்லது மனைவியாக இருப்பான். உதாரணமாக அழைத்துக் கொள்ளுங்கள், சரியத்தை மார்க்கத்தை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வோம். எங்க வீட்டில் ஒரு பொம்புளை புள்ள வளருது, ஒரு பொம்புளை புள்ள, நான் சொல்லுகிறேன் ஏந்த மகன், ஏந்த மகன், ஏந்த மகன் என்று எதுவரைக்கும் தெரியுமா, ஏந்த மகன் அந்த குழந்தையை திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும். அப்படியாக இருந்தால் இங்க வளர்த்தது யார தெரியுமா, அவங்களோட பிள்ளைய வளர்க்க இல்ல, இன்னவருடைய மனைவியைத்தான் வளர்த்திருக்கிறீங்க. அந்த மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுமா, மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த பெண்ணை பார்த்து உன் தகப்பனார் பாத்தாகி விட்டாரு, தகப்பனார் யார் தெரியுமா, உன்னை திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும் உன்னை வளர்த்தவன், உனக்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்தவன், அப்படிப்பட்டவன் பாத்தாகி விட்டான். அந்த ஜனாதாவில் நீ பங்கெடுப்பதற்கும் உன்னுடைய கணவனுடைய அனுமதி தேவைப்படும் என்றிருந்தால் நாங்கள் வளர்த்தது எந்த மகளை வளர்த்தேனா அல்லது நான் வளர்த்தது இன்னொருடைய மனைவியவா. நான் வளர்த்தது எந்த பிள்ளைய மட்டுமல்ல, நான் வளர்த்தது இன்னொருடைய கணவனை அல்ல மனைவி அல்ல. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற நியூ ஜெனரேஷன் புதிய தலைமுறையினுடைய தகப்பனை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், தாயை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். மறந்துகிறார்கள் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஒரு குழந்தை நாசமாகிவிட்டால் அடுத்த தலைமுறை நாசமாகிவிடும். இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்ய போவோம், இந்த பாவத்துக்கு என்ன தௌபா செய்ய போவோம். இதைத்தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதனுக்கு ஒரே ஒரு பாவம் போதும், அதுதான் போன்ற பராமரிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளை நாசமாக்கி விடுவது. புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒன்று இருக்கிற சமூகத்தில் பரவலாக பேசுவார்கள், பரவலாக நினைப்பார்கள், என்ன குழந்தைகள் எல்லாம் கெட்டு போய்விட்டது, இது மகா பெரிய பொய், இது ஹதீஸுக்கு நேர் ஒன்றான வார்த்தை, குழந்தைகள் கெட்டு போகவில்லை. ஐயோ பாவம் அவர்கள், ஐயோ அவர்கள் பாவம், நான் நல்லவனாக இருக்கிறேனா, அதற்கு காரணம் நான் அல்ல, நீங்கள் நல்லவனாக இருக்கிறீர்களா, அதற்கு காரணம் நீங்கள் அல்ல, எனக்கு உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள், எனக்கு உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள், நாங்கள் நல்லவனாக இருக்கிறோமா, அதற்கு காரணம் எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த நல்ல கண்ணியத்துக்குரிய ஆசான்கள், நல்ல ஒத்தாதுவார்கள், அமானிதம் பேணக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையை ஒயிட் போர்ட்ல பிளாக் போர்ட்ல சொல்லி தந்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள், அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள், அதனால் நாங்கள் நல்லவர்களாக இருக்கின்றோமே, எங்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நாங்கள் அல்லவா, எங்களை பற்றி எங்களுக்கு யார் தெரியும், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆசான்கள் யாரு, எனக்கு கிடைத்த ஆசான், எனக்கு கிடைத்த ஒஸ்தாதுமார்கள், எனக்கு கிடைத்த அந்த முதியவர்கள், எனக்கு கிடைத்த அந்த ஆகரத்துடைய சிந்தனையுடையவர்கள், ஐயோ பாவம் எங்கள குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகள் கெட்டு போகவில்லை, அவர்கள் கெடுக்கப்பட்டு விட்டார்கள். சொன்னார்கள் இதனை யார் நிராகரிப்பார்கள், குழந்தைகள் கெட்டு போகவில்லை, குழந்தைகளை பெற்றோர்கள் தெரிந்து விட்டார்கள், வளர்க்கப்படவில்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு உண்மை உழைக்கப்படவில்லை. உதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறேன், உள்ளத்துல கையை வச்சு நீங்களே கேட்டு பாருங்கிறேன், இன்றைக்கு நான் காலையில் சுபக தொழுதேனா, எனக்கே சுபக இல்லை என்றிருந்தால் எப்படி ஏற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அதனை நான் எதிர்பார்ப்பேன். சரி, யாருக்கெல்லாம் சுபகுடைய தொழுகை நசீபானவோ அவர்களால் அங்குள்ள சொல்லிக் கொள்ள முடியும். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களோட வயது வந்த குழந்தைகள் எங்க இருந்தார்கள், உங்களுக்கு சுபகு, உங்களுக்கு சாச்சத்து, உங்களுக்கு சுபகுக்கு பிறகு இருக்கிற அவராது, உங்களோட பிள்ளைகள் எங்க, உங்களோட வயது வந்த குழந்தைகள் எங்க, உங்களோட மனைவிக்கு தொழுகை இருந்துச்சுதான். அன்புக்குரியவர்களே, வீட்டுக்கு சாப்பாடு இல்ல, வீட்டுக்கு சோறு இல்ல, வீட்டுக்கு அரிசி போய் சேர இல்ல, குழந்தைகளுடைய பாடசாலைக்குரிய சீர் கட்டப்பட இல்ல, குழந்தைகளுடைய வீச கட்ட இல்ல, என்றதை பத்தி எல்லாம் மொழி, என்பதை பத்தி எல்லாம் சிந்தனை, என்பதற்காக வேண்டி எல்லாம் தலையை உடைத்துக் கொள்கின்றோம். நானும் எந்த பிள்ளையுமாக சேர்ந்து எந்த ரொம்ப வணங்கவில்லையே, எந்த ரப்புக்கு முன்னால சிறப்பாய்க்கின்றையே, அவந்த கட்டளைகளை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை யாருக்கு இருக்கிறது. எனவே அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு நீண்ட தலையங்கம் குரான் விரிவாக பேசியிருக்கிறது, ஆழமாக கலைத்திருக்கிறது, மனப்பணித்தியாளர்கள் நாட்கணக்கில் பேசப்பட வேண்டிய தலையங்கம். குழந்தைகளை நாசமாக்கி விடாதீர்கள், அவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு வர இருக்கின்ற பெற்றோர்கள், அவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற அந்த பச்சிடர் பாலர்களுடைய தாயைத்தான் நாம் வளர்க்கிறேன். இப்பொழுது இந்த குழந்தை நாசமாகி விட்டால் அல்லாஹ் வந்திப்பானார். மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருப்போம், 20 ஆண்டுகளுக்கு பிறக்க பிறகு பிறக்க இருக்கின்ற அந்த பேரப்புள்ள என்ன தெரியுமா சொல்லும், எங்கட மாப்போ ஒரு நல்ல மனிதர், ஆனாலும் எங்கட அப்பா, எங்கட மாப்பட மாப்பா, எங்கள தகப்பனாரை, எங்கள மாப்பாவை சரியாக வளர்க்காமல் நாங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுறோம் என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற இந்த புள்ளை எனக்கு சொல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். காசு கோட்டுக்கு போயிட்டு பாருங்க பார்ப்போம், காசு கோட்டில் வைத்து போயிட்டு பாருங்க பார்ப்போம், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மாப்பிள்ளைய பார்த்து பெண் வீட்டுக்காரர்கள், நல்ல ஒரு புள்ள, அல்லாஹ் எங்களுக்கு இந்த மாப்பிளையத்தான் எழுதி வைத்திருந்தார், என்ன செய்ய, நல்ல ஒரு மாப்பிள்ள, ஆனாலும் அந்த அவனை வளர்த்தவர்கள் நாசமாக்கி விட்டார்கள். அந்த பெண் வீட்டார் வதுவா செய்கிறார், யாருக்கு வதுவா, மாப்பிள்ளைக்கல்ல வதுவா, அந்த மாப்பிள்ளையை உருவாக்கினவனுக்கு, அந்த உருவாக்கிய தாய்க்கும் தந்தைக்கும். அதே சந்தர்ப்பத்தில் மாப்பிள்ளை சொல்கிறார்கள், அந்த பெண்ணை பார்த்து, ஐயோ பாவம், நல்ல ஒரு புள்ள, எங்களுக்கு நல்லா படைத்த புள்ள, அது நிச்சயம் அவர்களுக்கு. ஆனாலும் என்ன செய்ய, வளர்த்தவர்கள் நாசம் செய்து விட்டார்கள். வளர்த்தவர் சரியா வளர்க்க இல்லை, புள்ள வளர்க்கிறது ரிமோட் கொண்டு வளர்க்காது. நீங்க மிட்லீஸ் இருந்து கொண்டு, நீங்க கொழும்புல இருந்து கொண்டு தனிமோட் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் அங்கிருந்து கேட்ட திறக்கிறது போல, டிவியை போடுறது போல, உள்ளைய பள்ளிக்கு அனுப்பிடாது. உள்ளைக்கு பள்ளிக்கு பெய்து காட்டணும் பாப்பா, உன்னை உழைத்து காட்ட வேண்டும் பாப்பா பெற்றோர்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இறக்கமாக சொல்லுகின்றேன், மன்னிப்பு கிடைக்காம, மன்னிப்பு கிடைக்காம தவறு அந்த தவறை செய்து விடாதீர்கள். நல்ல தகப்பனாக, நல்ல பெற்றோராக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு குடும்ப தலைவனாக மண்ணறைக்கு போக வேண்டும். ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜனாதாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க பள்ளியில, ஏந்த குழந்தைகள் ஏந்த பேரை வாழ வைப்பார்கள். நான் என்ன சொல்லுகின்றேன், நான் நோத்தாகிட்டா எங்க வீட்டுக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா, மையத்து வீடு. இன்றைக்கு சொல்லுவார்கள் எங்க வீட்டுக்கு இன்னாருடைய வீடுங்கிறாக. நான் நோத்தாகிவிட்டால் எங்க வீட்டுக்கு பேர் மாறிவிடும், அந்த மையத்து வீடு. எந்த வாகனம் இன்றைக்கு எந்த வாகனமாக இருக்கும், நாளைக்கு அந்த வாகனத்தின் ஹிஸ்டரி மாறிவிடும், அந்த வாகனம் இன்னொருவருக்கு போய்விடும். அது நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆனால் எந்த பேரை தாங்கி நிற்கக்கூடிய, எந்த பேரை அழிக்கப்படாத ஒரு ஆவணம் இருக்க வேண்டிருந்தால் அந்த ஆவணம் தான் எந்த குழந்தைகளுடைய பேர்த் சர்டிபிகேட். மறந்துவிடாதீர்கள், எந்த குழந்தைகளுடைய பேர்த் சர்டிபிகேட்ல மட்டும் எந்த பேர் அப்படியே இருக்கும். பாப்பா இன்னார், தாய் இன்னார், அதை மறக்க முடியாது. சில சந்தர்ப்பங்களில் சில குழந்தைகளுடைய பேர்த் சர்டிபிகேட்ல பாப்பட பேர் இருக்கும், ஆனா அவர் பிறக்க முந்தையே பாப்ப மௌத்தாகி இருப்பார். சில கட்டங்கள் வீடு அவர் இருந்தாரு, இப்ப அவருடைய வீடு அல்ல, அது மாறிவிட்டது. வாகனம் அவர் பார்த்த வாகனம், இப்ப அவருடைய வாகனம் அல்ல, அது இந்த மக்களுடைய வாகனம். நாங்கள் இறையடி சேர்ந்தாலும், மண்ணறைக்கு போனாலும், கபருக்குள்ள போய் சேர்ந்தாலும், எங்களோட பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எங்களுடைய திருநாமத்தை வாழ வைக்க இருப்பவர்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கின்றார்கள். குடும்ப நிறுவனங்களை காத்துக் கொள்ளுங்கள், குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹலாலான உடலை கொண்டு, நல்லவைகளை கொண்டு வாழ்ந்து காட்டி, வாழ்க்கை என்பது எழுத்துக்கள் அல்ல, வாழ்க்கை என்பது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை என்பது பிளாக்போர்டு அல்ல, வாழ்க்கை என்பது ஒயிட் போர்டு அல்ல, வாழ்க்கை என்பது புத்தகம் அல்ல, வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்படித்தான் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பார்கள். எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவானாக, ஒரு பொண்ணுதாரணம் உள்ள மக்களாக வாழ வைப்பானாக, உதாரண புருஷர்களை ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி வைப்பானாக, சுவர்க்கத்துக்குரிய வழிகளாக்கி வைப்பானாக. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா அதற்குரிய வழியை அம்மா ஒருத்தருக்கு இருப்போம். அம்மா எங்களை புரிந்து கொள்வானாக, உலக முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயமாக்குவானா, ஆவியத்தான வாழ்க்கையை நிச்சயமாக்குவானா. கண்ணையும் மண்ணையும் மணக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் யாம்மா எங்களை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், தலை நிமிர்ந்து வாழ வைப்பாகே அல்லாஹ், எங்களை கொச்சப்படுத்திடாதே அல்லாஹ், கண்ணியமாக வாழ வைப்பாகே அல்லாஹ், இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய அறவைகளையும் பாதுகாத்த மக்களில் முஸ்லீம்களை ஆக்கி வைப்பாகே அல்லாஹ். இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, பள்ளி வாசல்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் உம்மாவை பாதுகாப்பாயாக. இந்த அனைவர்களுக்கும் நல்லது நாடுவாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.